தேடல்.
அன்பு நெஞ்சங்களே, அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். 23 திருப்பாடலின் 2 வரியை சிந்தித்து வருகிறோம். நமது உயிருக்கு ஆதாரம் என்று நாம் குடிக்கும் தண்ணீர் சில சமயங்களில் நம் உயிரையே குடித்து விடுவதால் தண்ணீரை குறித்து நமது பயங்கள் ஆழ்மனதில் புதைந்துள்ளன. அவற்றை இன்று சிறிது அலசுவோம்.
எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்கிறார்.
டேவிட் பிளெயின், டாம் சியட்டாஸ், பீட்டர் கோலாட் என்ற இளைஞர்களை பற்றி நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். இவர்கள் அனைவரும் தண்ணீருக்குள் மூச்சை அடக்கி நின்றதில் கடந்த 3 உலகச் சாதனைகள் செய்துள்ளனர். இவர்களில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பீட்டர் கோலாட் இந்த ஆண்டு பிப்ரவரி 15 19:21 மூச்சை அடக்கி நின்று சாதனை செய்துள்ளார். அன்பர்களே, இந்த விவரங்களை உங்கள் பொது அறிவு வளர்ச்சிக்காக மட்டுமே நான் பகிர்ந்து கொண்டேன். மற்றபடி தண்ணீருக்குள் மூச்சை பிடித்து நிற்கும் சாதனைகள் என்ற விஷ பரீட்சைகளில் ஈடுபட வேண்டாம். என்னால கட்டாயம் தண்ணீருக்குள்ளார 10 அல்லது 15 கூட இருக்க முடியாது. அவ்வளவு பயம் எனக்கு தண்ணீரை கண்டு. இந்த பயம் இல்லைனா ஒருவேளை 1 தண்ணீருக்குள்ளார மூச்சடைத்து என்னால் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். பயமில்லாமல் தண்ணீரை நாடுவது ஒரு தனி கலை. எல்லாருக்கும் இது முடியாது. என்னால் கட்டாயம் முடியாது. அன்பர்களே, தண்ணீரில் மூழ்கி இறப்பவர்களுடைய உடலை பரிசோதிக்கும் போது பலமுறை ஓர் உண்மை வெளியாகின்றது. தண்ணீரில் மூழ்குபவர்களில் பலர் இறப்பதற்கு காரணம் பயம். அந்த பயத்தின் விளைவாக இதயத்துடிப்பு நிற்பதுதான் இந்த மரணங்களுக்கு பெரும்பாலும் காரணம். ஒரு கோணத்தில் பார்க்கும்போது இது புதிராக தெரிகின்றது. தாயின் உதரத்தில் தண்ணீரில் உருவாகி 10 அளவு தண்ணீரிலேயே நமது உடல் உருப்பெற்றது என்றாலும், தாயின் உதரத்தை விட்டு வெளியே வந்த பின் மீண்டும் தண்ணீருக்குள் நம்மால் வாழ முடிவதில்லை. தரையில் வாழும் நம்மை தண்ணீர் சூழ்ந்தால் கூடவே பயமும் சூழ்ந்து விடுகின்றது. இந்த பயத்திற்கு காரணம் தண்ணீரின் அழிக்கும் சக்தி. உயிரளிக்கும் ஊற்றான தண்ணீர் உயிரை அழிக்கவும் முடியும். மனிதர்கள் பாவத்தில் அதிகம் வளர்ந்ததைக் கண்ட இறைவன் மனம் வருந்துகின்றார். எனவே தான் படைத்தவைகளையெல்லாம் அழிக்கவும் முடிவெடுக்கின்றார், நோவா குடும்பத்தினரை தவிர. இந்த அழிவுக்கு அவர் பயன்படுத்திய கருவி என்ன தெரியுமா? தண்ணீர். தொடக்க நூல் சொல்வதை கேட்போம்.
தொடக்க நூல் அதிகாரம் 6 மற்றும் 7. மண்ணுலையில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலையில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்துப் பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள்பார்வை கிடைத்தது. நாற்பது நாட்களாக பெருவெள்ளம் மண்ணுலையில் வந்து கொண்டிருந்தது. மண்ணுலையில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக வானத்தின் கீழ் எங்கும் இருந்த உயர்ந்த மலைகள் எல்லாம் நீரில் மூழ்கின. நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களுமே எஞ்சியிருந்தனர்.
அன்புள்ளங்களே, உலகம் தண்ணீரால் அழிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி விவிலியத்தில் மட்டுமல்ல, பல கலாச்சாரங்களிலும் பல மதங்களிலும் கூறப்பட்டுள்ளது. இந்து மத வேத நூல்களில் மனு சந்தித்த பெருவெள்ளம், கிரேக்க பாரம்பரியத்தில் தேயுகாலியோன் சந்தித்த பெருவெள்ளம், மெசபொட்டேமியா பாரம்பரியத்தில் கூறப்பட்டுள்ள கில்காமேஷ் என்ற காவியம், இப்படி பல பாரம்பரியங்களில் மனிதகுலம் தண்ணீரால் அழிக்கப்பட்ட சம்பவம் கூறப்பட்டுள்ளது. இந்த அழிவிலிருந்து ஒருவர் காப்பாற்றப்பட்டதும் கூறப்பட்டுள்ளது.
வான்முகில் மழை தர மறந்தாலும், தேன் மலர் சுவை தர மறுத்தாலும், வான் புகழ் தேவன் மறப்பதில்லை, தேனருள் தந்திட மறுப்பதில்லை.
அன்பு நெஞ்சங்களே, தண்ணீர் பேரழிவுகளை உண்டாக்கினாலும் தண்ணீர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்பது உலக நியதி. திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்ற முதல் 10 குறள்களுக்கு அடுத்ததாக வான் சிறப்பு என்று நீரின் மழையின் சிறப்பை உணர்த்தும் 10 குறள்களை எழுதியுள்ளார். அதில் ஒன்று இதோ:
நீரின்று அமையாது உலகினின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு.
எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது, மழை இல்லையானால் ஒழுக்கம் நிலைபெறாமல் போகும் என்பது இந்த குறளின் கருத்து. நமது நாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பல ஆண்டுகள் போராடி வரும் பசுமை புரட்சி வீரர் 83 வயதான சுந்தர்லால் பகுகுணா சென்ற ஆண்டு கூறிய ஓர் எச்சரிக்கை இது:
முதல் இரண்டாம் உலகப் போர்கள் ஐரோப்பிய நாடுகளின் தீராத பேராசை பசியால் உருவானது. மூன்றாம் உலகப் போர் என்று ஒன்று வந்தால் அது நீரை பங்கிடுவது குறித்துதான் எழும்.
நீர் இல்லையே உலகில் ஒழுக்கம் இருக்காது என்று வள்ளுவர் சொன்னதை பகுகுணா இவ்வாறு கூறியுள்ளார். அன்புள்ளங்களே, தண்ணீரில் மூழ்கி இந்த உலகம் அழிந்துவிடும் என்பது நமது முன்னோரின் பயமாக இருந்தது. தண்ணீர் குறைந்து வருவதால் போர் உருவாகலாம், அதனால் உலகம் அழியலாம் என்பது நமது இன்றைய மிக பெரும் பயம். தண்ணீரால் உலகப் போர் உருவாகுமா? உருவாகும். தண்ணீர் எப்போது தனியார் சொத்தாக ஒரு விற்பனை பொருளாக மாறியதோ அப்போதே இந்த அபாயமும் உருவாகிவிட்டது. இறைவன் மனிதகுலத்திற்கு வழங்கிய மாபெரும் ஒரு கொடை தண்ணீர். இந்த கொடையை தனியார் உடைமையாக்கி தண்ணீரை நீலத் தங்கமாய் மாற்றும் முயற்சிகள் பற்றி இணையதளத்தில் தமிழரங்கம் என்ற முகவரியில் "தண்ணீர் என்பது உயிரின் ஆதாரம், உயிரின் அழிவுக்கு தண்ணீர் வியாபாரம்" என்ற அருமையான கட்டுரை ஒன்றை நான் கண்டேன். அன்பு நெஞ்சங்களே, தயவு செய்து நேரம் எடுத்து சிறிது முயற்சியும் எடுத்து இந்த கட்டுரையை வாசித்து பாருங்கள். இந்த கட்டுரையின் ஒரு சில சிந்தனைகளை இங்கே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன்.
தண்ணீர் என்பது உயிரின் ஆதாரம், மண்ணின் உயிர்த்துளி, உயிரின வாழ்க்கை சூழலின் அடிப்படை. தண்ணீர் எந்த முதலாளித்துவ கொம்பனாலும் உற்பத்தி செய்யப்பட்டதல்ல, உற்பத்தி செய்யவும் முடியாது. புல்பூண்டுகள் முதல் மனிதன் ஈரான எல்லா உயிரினங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் சேர்த்துத்தான் இயற்கை தண்ணீரை வழங்குகின்றது. இயற்கையின் விதிப்படியே தண்ணீர் என்பது எல்லா உயிரினங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் உரித்தான பொது சொத்து. அது எந்த ஒரு தேசத்தின் தனி சொத்தும் அல்ல, உலகின் பொது சொத்து. தற்போது வாழும் தலைமுறைக்கு மட்டுமல்ல, வரவிருக்கும் தலைமுறைக்கும் அதன் மீது உரிமை உண்டு. அத்தகைய தண்ணீரை ஒரு சில முதலாளிகளின் லாபத்திற்காக தனி உடைமையாக்குவதும் காசுக்கு விற்கும் கடைச்சரக்காக கருதுவதும் மாற்றுவதும் அநீதி, சமூக விரோத, மக்கள் விரோத கொடுஞ்செயல்.
தாகம் கொண்டவர்கள் தண்ணீர் கேட்பதும், கேட்டவுடன் தண்ணீர் வழங்கி தாகம் தீர்க்க கிடைத்த வாய்ப்புக்காக மகிழ்வதும் மக்கள் பண்பாடு. இன்றோ நாவரண்டு தவித்தாலும் பாட்டில் தண்ணீர் வைத்திருப்பவரிடம் கேட்க தயங்குகின்றோம். கட்டிட தொழிலாளர்களும் சாலை பணியாளர்களும் அருகிலுள்ள வீடுகளில் ஒரு சம்பு தண்ணீர் கேட்பதும், வீட்டுப் பெண்கள் தயங்காமல் தருவதும் நாமறிந்த பண்பாடு. இன்றோ குடிநீரை விலை கொடுத்து வாங்கி வைத்திருப்போர் கொடுக்க தயங்குகின்றார்கள், இல்லையென்று சொல்லவும் கூசுகின்றார்கள். இல்லை என்ற இந்த சொல் தண்ணீருடன் முடிந்துவிடாது. சக மனிதருடன் சகஜமாக பழகும் பண்பாடு விலகி இறுக்கமானதொரு அந்நியம் மனிதர்களுக்குள் புகுந்துவிடும். ஒரு வகையான மௌன வன்முறை உருவாகி மனித உறவுகளையும் நமது பண்பாட்டையும் நிரந்தரமாக காயப்படுத்திவிடும். எனவேதான் தண்ணீர் வியாபாரம் உயிரினங்களை பூண்டோடு ஒழிக்கும் பயங்கரவாதம் என்கின்றோம்.
அன்பு நெஞ்சங்களே, சில வாரங்களுக்கு முன் விவிலிய தேடலில் திருப்பாடல் 23 கூறப்பட்டுள்ள பசும் புல்வெளியை பற்றி நாம் சிந்தித்தபோது, அமெரிக்க பழங்குடியினர் தலைவன் சியாட்டில் தன்னிடமிருந்த நிலத்தை வாங்க நினைத்த அமெரிக்க அரசு தலைவனுக்கு எழுதிய ஒரு கடிதத்தின் பகுதியை கேட்டோம். அந்த கடிதத்தின் ஒரு பகுதியை மீண்டும் உங்கள் நினைவுக்கு நான் கொண்டு வருகின்றேன்.
வானத்தை பூமியை எப்படி வாங்கி விற்க முடியும்? அந்த எண்ணமே எங்களுக்கு மிகவும் அந்நியமான, ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணம். சுத்தமான காற்று, தெளிந்த நீர், அழகிய இந்த பூமி, இவைகளை நாம் யாரிடமிருந்து எங்கிருந்து வாங்கினோம் இப்போது விற்பதற்கு? இவைகளெல்லாம் எங்களுடன் வளர்ந்தவை, எங்களின் ஓர் அங்கம்.
அன்புள்ளங்களே, தண்ணீரை பற்றிய நமது பயங்கள் என்று சொல்லும்போது தண்ணீரில் மூழ்கி தண்ணீரே நமக்கு சமாதி ஆகிவிடும் பயம் மட்டுமல்ல, தண்ணீர் தனி உடைமையாக விற்பனை பொருளாக மாறி சாதாரண மக்களுக்கு ஏழைகளுக்கு எட்டாத தங்கமாக மாறிவிடும் என்பதும் தண்ணீரை பற்றிய நம்முடைய பயம். உலகில் போரும் பகையும் உருவாகும் வண்ணம் தண்ணீர் என்ற இயற்கை கொடை மாறிவிடும் என்று நாம் அஞ்சுகின்றோம். மாறக்கூடாது என்று விரும்புவோம், வேண்டுவோம், அதற்காக முயற்சிகள் எடுப்போம். அமைதியான நீர்நிலைகளுக்கு அனைத்து மக்களையும் ஆயன் அழைத்துச் செல்ல வேண்டும். செல்வர் ஏழை என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரையும் நீர்நிலைகளுக்கு ஆயன் அழைத்துச் செல்ல வேண்டும். இந்த நீர்நிலைகளை தனி உடைமையாக்க போடப்பட்டுள்ள வேலிகளையெல்லாம் நீக்கி அனைத்து ஆடுகளின் தாகத்தையும் நல்லாயன் தீர்க்க வேண்டும்.
களைப்பினால் மிக வாடியே நான் சோர்ந்து போகையில் இளைப்பார செய்கிறார் பசுமை வெளிதனை. சோதனையின் நெருப்பிலே நான் தாகம் கொள்கையில் சேயனையை நடத்துவார் குளிரோடை அருகினில். என்னென்று சொல்லுவேன் என் தேவ நம்பினை, என்றென்றும் பாடுவேன் என் நாயனே சுவை. என்னென்று சொல்லுவேன் என் தேவ நம்பினை, என்றென்றும் பாடுவேன் என் நாயனே சுவை. இதிலும் வேறு பேரின்பம் எங்கு உண்டு சொல்லுங்கள். எனது ஆயனா இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்கிறார்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.